السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من الذنوب والاعصار ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين وقال نبينا صلى الله عليه وسلم افضل الصيام بعد رمضان شهر الله المحرم وافضل الصلاه بعد الفريضه صلاه البيت او كما قال صلى الله عليه وسلم اعلام الله அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய தூதர் அருமை நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த விஷயங்களையெல்லாம் நாம் நமது வாழ்வில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நம்மை கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் பரிபூர்ணமான முறையிலே கடைபிடித்து நடக்க வேண்டியும் இவைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் முற்றிலுமாக தெரிந்து கொள்ள வேண்டியும் அல்லாஹ்வுடைய தக்வாவை கொண்டு முதலாவதாக எனக்கு உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு மிக உயர்ந்த மகத்துவமிக்க கண்ணியமிக்க ஒரு மாதத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாதம் என்று வர்ணிக்கப்பட்ட முஹர்ரம் மாதம், ஹிஜ்ரி ஆண்டினுடைய இஸ்லாமிய ஆண்டினுடைய முதலாவது மாதம். முஹர்ரம் என்ற பெயரே கண்ணியமாக்கப்பட்டது, சிறப்பாக்கப்பட்டது என்ற அர்த்தத்தை உடைய மாதம். ஹிஜ்ரா ஆண்டினுடைய இந்த முதலாம் மாதத்திலே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த மாதத்திற்கு பல சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் என்பதோடு இந்த சிறப்புகளை மெருகூட்டும் விதத்திலே, அதிகரிக்கும் விதத்திலே இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா ஆஷூரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதத்தின் 10வது நாளை வைத்திருக்கிறார். அதிலே நோன்பு நோற்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த ஒரு செயலாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு பரிகாரமாகவும் அந்த நாளின் நோன்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஹிஜ்ரத்தினுடைய இந்த முதலாவது மாதத்திலே, ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதலாவது மாதத்திலே நம்முடைய எண்ணத்தில் வரவேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது, நாம் கடைபிடிக்க வேண்டிய சில கட்டளைகள் இருக்கிறது. முதலாவது, ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லும் பொழுது ஹிஜ்ரத்தை பற்றியுள்ள சிந்தனை ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய எழுச்சி, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய உயர்வும் கண்ணியம் ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் ஏற்பட்டது என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஹிஜ்ரத்து செய்வதற்கு முன்னால்
மக்காவில் வாழ்ந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் எப்படிப்பட்ட தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் அநியாயங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஓரிரு வருடங்கள் அல்ல, 13 வருடங்களாக அவர்களுக்கு பேச்சுரிமை இல்லை, எந்த சொல்லுரிமையும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் வாழ் உரிமை கூட அவர்களுக்கு கிடையாது, வாழ்வதற்கு கூட அவர்களுக்கு உரிமை வழங்கப்படவில்லை. பயங்கரமான அடக்குமுறைகளுக்கும் அநியாயங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி செல்லுங்கள், அல்லாஹுக்காக வேண்டி உங்களுடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி உங்களுடைய ஊரையும் உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் இழக்க தயாராகுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கட்டளையை சஹாபாக்களிடத்தில் வைத்தவுடன் சஹாபாக்கள் தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய பிறந்தகத்தை இழக்க தயாராகிறார்கள். யாருக்காக? அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய தீனுக்காக, அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சொத்துக்களை இழக்க தயாரானார்கள். இழந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். மதீனாத்து அன்சாரிகள் இவர்களை அற்புதமான முறையிலே வரவேற்றார்கள். உலக வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தையும் இப்படிப்பட்ட ஒரு பாசத்தையும் உலகம் என்றுமே கண்டிருக்காது, அதற்கு முன்பும் கண்டிருக்காது, அதற்கு பிறகும் யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். அன்சாரி தோழர்கள் ஹிஜ்ரத்து செய்து வந்த அந்த சஹாபாக்களை தீனுக்காக அல்லாஹுக்காக எல்லாவற்றையும் இழந்து வந்த அந்த தோழர்களை எப்படி அரவணைத்தார்கள்! அன்சாரி தோழர்கள் அந்த உதவிக்கு இலக்கணமாக இருந்தார்கள், அவர்களுக்கு பணிவிடையில் இலக்கணமாக இருந்தார்கள், அனைத்தையும் கொடுக்க தயாரானார்கள். முஹாஜிரீன்கள் அனைத்தையும் இழக்க தயாரானார்கள், அன்சாரிகள் அனைத்தையும் தீனுக்காக கொடுக்க தயாரானார்கள். ஒரு சகோதரத்துவம் ஏற்பட்டது, நல்ல பாச பிணைப்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த தீனுக்கு எழுச்சியை கொடுக்கிறான், தீனுக்கு வெற்றியை கொடுக்கிறான். நாளுக்கு நாள் தீன் வளர்ச்சி அடைகிறது, முஸ்லிம்களின் எண்ணிக்கை பெருகுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த ஊரிலிருந்து அவர்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த ஊரை தொடர்ந்து வந்தார்களோ, அதே மக்காவிற்கு 8 வருடங்களுக்கு பின்பு அந்த மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். எப்படி செல்கிறார்கள்? மக்கத்து மன்னராக, மக்கா வாசிகளின் தலைவராக, அந்த ஊரினுடைய மிகப்பெரிய ஒரு அரசராக அந்த ஊருக்கு செல்கிறார்கள். முழு அந்த ஹரமுடைய எல்லையும் குறுகிய காலத்திலே இஸ்லாமிய மயமாகி விடுகிறது. அனைத்து மனிதர்களும் முஸ்லிம்களாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ் இதை நமக்கு ஒரு படிப்பினையாக தந்திருக்கிறார். தீன் வளர வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கண்ணியம் ஏற்பட வேண்டும் என்றால், நாம் சில தியாகங்கள் செய்தாக வேண்டும். தீனுக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நம்முடைய தியாகங்கள் காட்டப்பட வேண்டும். நம்முடைய தியாகங்களின் மூலமாகத்தான் இந்த தீனுடைய வளர்ச்சி இருக்கிறது என்பது மட்டுமில்லாமல், உலகத்திலே நமக்கும் கண்ணியம் இருக்கிறது. முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால், கண்ணியமாக வாழ வேண்டும் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு யதார்த்தம் புரியப்பட வேண்டும். நான் வாழ்வது என்னை படைத்த ரப்புக்காக, இந்த உலகத்திற்காக இல்லை, இந்த உலக மக்களுக்காக இல்லை, இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி மட்டுமில்லை, என் சம்பாத்தியமும் என் வாழ்வும் என் உலகத்தில் கொடுக்கப்பட்ட எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து நியமத்துகளும் என் ரப்பை அடைவதற்காக, என் இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக என்ற எண்ணம் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் அது மிகைத்திருக்க வேண்டும். இந்த நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் இஸ்லாம் வளர்ச்சியடைகிறது, முஸ்லிம்கள் கண்ணியமடைவார்கள். இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். இந்த ஹிஜ்ரத்தினுடைய படிப்பினை இதுதான். ஹிஜ்ரத்திற்கு பிறகு சஹாபாக்களின் நிலைகளை அல்லாஹ் எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தத்திற்கு கொண்டு சென்று விட்டான். அன்றைய காலத்திலே வல்லரசாக கருதப்பட்ட ரோம பாரசீகர்கள் கூட இந்த ஏழை சகாபாக்கள், உடுப்பதற்கு சரியான துணி இல்லாதவர்கள், உண்பதற்கு சரியான உணவு இல்லாதவர்கள், இந்த சகாபாக்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கினார். உலகமே இவர்களின் வளர்ச்சியை கண்டு அஞ்சியது, உலகமே இவர்களின் வீரத்தை கண்டு வியந்தது. காரணம் என்ன? இவர்கள் வாழ்ந்தது அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள், அல்லாஹுக்காக வேண்டி தங்களின் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். இந்த உலகம் அவர்களின் காலடியிலே விழுந்தது. இது அனைத்து முஸ்லிம்களின் வாழ்க்கைக்கும் ஒரு படிப்பினை. இந்த ஹிஜ்ரா என்பது, இந்த ஹிஜ்ரத்தினுடைய ஆண்டினுடைய முதலாம் மாதத்திலே நாம் நம்முடைய சிந்தனையிலே வைக்க வேண்டியது, என் வாழ்வும் மரணமும் என்னுடைய உலகத்தினுடைய அனைத்து வஸ்துக்களும் என்னை படைத்த ரப்புக்கு சொந்தமானது என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அந்த சிந்தனை சகாபாக்களிடத்துல இருந்ததினால்தான் அல்லாஹுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்வதற்கு தயாராக ஆனார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹுவினுடைய அன்பை தரக்கூடிய மாதம். ஒரு முஃமினை பொறுத்தவரைக்கும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நெருங்கக்கூடியவனாக, அல்லாஹுவிடத்திலிருந்து வெகுமதிகளை நன்மைகளை பெறுவதற்கு விருப்பம் உள்ளவனாக ஒரு மூமின் இருக்க வேண்டும். நம்முடைய காலங்கள் செல்ல செல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதை ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறார். காலங்கள் கழிய கழிய நான் முன்னேறி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறான். ஒரு வியாபாரி வியாபாரம் ஆரம்பித்திருக்கிறான். அந்த வியாபாரம் ஆரம்பித்து பல வருடங்கள் கழிந்ததற்கு பிறகு அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? நான் ஆரம்பித்த இந்த தொழிலில் எனக்கு என்ன முன்னேற்றம் கிடைத்திருக்கிறது? 10 வருடங்களாக இந்த தொழிலை நான் செய்கிறேன், இந்த 10 வருடத்தில் நான் என்ன முன்னேற்றத்தை கண்டேன் என்று ஒவ்வொருவரும் யோசிக்கிறார். அந்த முன்னேற்றத்தை வைத்துத்தான் தான் செய்த இந்த தொழில் வெற்றி அடைந்ததா இல்லையா என்பதை அவர் முடிவு செய்கிறார். சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து பல வருடங்களுக்கு பிறகும் அவருடைய அந்தஸ்து உயரவில்லை என்று சொன்னால், பெரிதாக சம்பாதித்திருக்கவில்லை என்று சொன்னால், தன் வியாபாரத்தை பற்றி அவர் என்ன நினைப்பார்? நான் பட்ட கஷ்டங்கள், நான் செய்த உழைப்பும் முயற்சியும் எனக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரவில்லை என்று அவர் கருதுகிறார். இப்படித்தான் ஒரு மூமின் நினைக்க வேண்டும். நான் உலகத்திலே வாழக்கூடிய இந்த காலத்திலே அல்லாஹ் எனக்கு வயசை தந்திருக்கிறார், நேரத்தை தந்திருக்கிறார், வாலிபத்தை தந்தான், வயோதிகத்தை தந்தான். இந்த காலங்களில் என்னுடைய ஆன்மீகத்தில் நான் முன்னேற்றம் அடைந்தேனா? 15 வயசில் நான் எப்படி தொழுதேனோ அப்படித்தான் என்னுடைய தொழுகை இப்பொழுதும் இருக்கிறதா? அல்லது என் தொழுகையில் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா? நாட்கள் செல்ல செல்ல அல்லாஹுவை நெருங்கக்கூடியவனாக நான் இருக்கிறேனா? இந்த சிந்தனை ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டும். என் வாலிபத்தில் நான் எப்படி வாழ்ந்தேனோ அதே வாழ்க்கைதான் வாலிபம் கழிந்ததற்கு பிறகும் இருக்கிறது என்று சொன்னால் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. சிறுபிராயத்தில் நான் எப்படி வாழ்ந்தேனோ அதே வாழ்க்கைதான் என் வாலிபத்திலும் இருக்கிறது என்று சொன்னால் என் வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்த சிந்தனை ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டும். அல்லாஹுவை நெருங்கக்கூடியவர்களாக நாட்கள் செல்ல செல்ல எங்களுடைய அமல்களில் கூடுதல் ஏற்பட வேண்டும். காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது, வயது கழிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் எங்களுடைய அமல் அதே ரேஞ்சில தான், அதே அளவில் தான் இருக்கிறது என்று சொன்னால் எம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நாங்கள் எங்களுடைய காலங்கள் கழிய கழிய அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக, எங்களுடைய அமல்களிலே முன்னேற்றம் ஏற்படக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிட வேண்டும். குர்ஆனின் பல இடத்திலே நன்மைகளுக்கு முந்தி செல்லுங்கள், நல்ல செயல்களுக்கு நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹுடைய ரஹமத், அல்லாஹுடைய மன்னிப்பு எம்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. மனிதன் என்னிடத்தில் கேட்க மாட்டானா? என்னிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்க மாட்டானா? அல்லாஹ் விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பதிலுக்கு சொல்கிறான், மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷம் அடைந்து அல்லாஹ் பதிலுக்கு சொல்கிறான், என் அடியான் அறிந்து வைத்திருக்கிறானா? அவனுக்கு ஒரு ரப் இருக்கிறான், பாவங்களை மன்னிக்கக்கூடிய, பாவங்களுக்காக தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ரப்பு இருக்கிறான் என்பதை அடியான் அறிந்து வைத்திருக்கிறானா? கபர்த்து யாபுதி, என் அடியானை நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் நாம் மன்னிப்பதை, மன்னிப்பு கேட்பதை விரும்புகிறான். அவன் பக்கம் நெருங்கி வருவதை அல்லாஹ் விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் புதுசியில சொல்லி காட்டுகிறார்கள், ஒமன் அதானி யம்ஷி அதைஹு ஹர்வலத்தன், யாரேனும் ஒரு அடியான் அல்லாஹ் சொல்கிறான் என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவன் பக்கம் ஓடி வருகிறேன், என் பக்கம் அடியான் நடந்து வந்தால் நான் அவன் பக்கம் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடியான், நாம் ஒரு மூமின் தன் வாழ்க்கையில் அல்லாஹுவின் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். எல்லா நேரத்திலும் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் அல்லாஹுவை முன்னுரித்தி அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறேன். நாம் எப்படிப்பட்ட வேலை செய்தாலும் எப்படிப்பட்ட அமல்களில் ஈடுபட்டாலும் அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற மன தூய்மையுடன் நாம் செய்யக்கூடிய அமலினால் அல்லாஹுவின் நெருக்கம் கிடைக்கிறது. இஹ்லாஸ் என்றால் என்ன? மன தூய்மை என்றால் என்ன? நாம் செய்யக்கூடிய செயலுக்கு ஒரே காரணம் தான் இருக்க வேண்டும். அந்த ஒரே காரணமும் அல்லாஹுவாக இருக்க வேண்டும். நான் எதை செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற எண்ணத்தை ஒரு மனிதன் உள்ளத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹிஜ்ரத்தினுடைய சம்பவத்தினுடைய ஒரு நிலையை பற்றி ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் ஹிஜ்ரத் செய்து வருகிறார். ஹிஜ்ரத் என்பது எவ்வளவு கஷ்டமான காரியம். அந்த நேரத்திலே ஹிஜ்ரத் செய்து செல்வது என்பது எவ்வளவு பாரதூரமான விஷயம். தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு மிக நீண்ட தூரம் பிரயாணம் செய்வது, வாகன வசதி இல்லாத அந்த காலத்திலே ஒரு மனிதர் ஹிஜ்ரத் செய்து செல்கிறார். யாருக்காக வேண்டி சென்றார்? உம்மு கைஸ் என்ற ஒரு பெண்ணை மணமுடிப்பதற்காக ஹிஜ்ரத் செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள், இந்த மகத்தான ஒரு அமலை ஒருத்தர் செய்தார், ஆனால் நோக்கம் இந்த உலகத்தை அடைவது அல்லது ஒரு பெண்ணை மணமுடிப்பது, இதற்காக அவர் ஹிஜ்ரத் செய்தார் என்று சொன்னால் அவர் செய்த ஹிஜ்ரத் அவர் எந்த நோக்கத்தில் செய்தாரோ அதைத்தான் அவருக்கு தருமே தவிர அல்லாஹ்விடத்தில் நன்மையை தராது. எவ்வளவு பெரிய அமலை செய்திருக்கிறார், ஆனால் அதே நேரத்திலே எண்ணத்தில் வேறு விதமான எண்ணம் வந்துவிட்டதினால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் மதிப்பில்லாமல் போய்விட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்திலும் இஹ்லாஸ் என்ற மன தூய்மை இருக்க வேண்டும். இதுவும் இந்த ஹிஜ்ரத்தினுடைய இந்த சம்பவம் நமக்கு காட்டித்தரக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுவினுடைய மக்பிரத்தின் பக்கம், மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். அதே போன்று அல்லாஹுவினுடைய சுவனத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். உலகத்தினுடைய இன்பங்கள், உலகத்தினுடைய பாசங்கள் இதுவெல்லாம் மிக மிக அற்பமானது, மிக மிக குறுகியது. இதற்கு அல்லாஹ்விடத்திலே எந்த மதிப்பும் இல்லை. சுவர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் சுவனம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் ஒரு உதாரணத்தை கொண்டு சொல்கிறான், அந்த சுவனத்தின் அகலம் எவ்வளவு விசாலமானது என்றால் இந்த வானங்கள் பூமியின் அளவிற்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் சுவர்க்கத்தினுடைய அளவு விசாலமானது. இந்த வானம் இருக்கிறது, இந்த பூமி இருக்கிறது, இந்த பூமியின் அனைத்து பகுதிகளையும் நாம் கண்டதும் இல்லை, நாம் போனதும் இல்லை, பூமியின் அனைத்து ஞாபகங்களையும் நாம் அனுபவித்ததும் இல்லை, அனுபவிக்கவும் முடியாது. சுவனம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய சுவர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால், முத்தகீன்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கம் இவ்வளவு விசாலமானது. யார் அந்த முத்தகீன்கள்? அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுடைய வரையறையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். வசதியான நேரத்திலும் கஷ்ட நேரத்திலும் தீனுக்காக செலவழிக்கக்கூடியவர்கள், அல்லாஹுக்காக செலவழிக்கக்கூடியவர்கள், தன் கோபத்தை கடித்து விழுங்கக்கூடியவர்கள், மக்களை மன்னிக்கக்கூடியவர்கள், மன்னிக்கும் நல்ல குணம் படைத்தவர்கள். முத்தகீன்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். முத்தகீன்கள் இப்படி இருப்பார்கள், கோபம் வரக்கூடிய நேரத்தில் கோபத்தை கடித்து விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹஜ்ரத் ஜைனுல் ஆபிதீன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில் சேர்ந்தவர்கள். ஒரு நேரத்தில் வது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அடிமை பெண் அவர்களுக்கு ஒரு சீரனுக்கு தண்ணியை ஊட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஊற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த அடிமை பெண்ணுடைய கையில் இருந்த அந்த பாத்திரம் தவறி கீழே விழுந்து விடுகிறது. யாரின் மீது? அந்த ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹுத்தாலா மகனார் அவருடைய முகத்திலே விழுந்து விடுகிறது. முகமெல்லாம் ரத்தமாகி விடுகிறது. பாத்திரம் கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. கோபமோடு அந்த பெண்ணை பார்க்கிறார்கள். கோபமாக அந்த பெண்ணை பார்க்கிறார்கள். உடனே அந்த பெண் சொன்னால், அந்த காலத்து அடிமை பெண்கள் கூட அல்லாஹ்வுடைய குர்ஆனுடன் தொடர்போடன் விழுந்தார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல சான்றாக இருக்கிறது. அந்த பெண்மணி சொன்னால், முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள்? கோபத்தை கடித்து விழுங்கக்கூடியவர்கள். சொன்னார்கள் அவர்கள், இமாம் அவர்கள் சொன்னார்கள், என் கோபத்தை நான் கடித்து விழுங்கிவிட்டேன். அதற்கு சொன்ன அதற்கு அடுத்து அந்த பெண் சொன்னார், நல்லவர்கள் யார்? மக்களை மன்னிக்கக்கூடியவர்கள். சொன்னார்கள் பதிலே, அபௌத்து அன்பி, உன்னை நான் மன்னித்து விட்டு விட்டேன். அதற்கு அடுத்து அந்த பெண்மணி ஓதி காட்டுகிறார், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நல்ல உபகாரம் செய்யக்கூடிய நல்லடியார்களை நேசிக்கிறான். உடனே சொன்னார்கள், அன்பி ஹுர்ரத்து லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி நான் உன்னை உரிமையிட்டு விட்டேன். குர்ஆனுடைய வசனத்தை கேட்டவுடன் அமல் செய்யக்கூடிய ஆர்வம் அவர்களிடத்துல எந்த அளவுக்கு இருந்தது. இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய மக்பிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறான். இந்த முஹர்ரம் மாதத்தில அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை சிறப்பாக்கி வைத்ததோடு மட்டுமில்லாமல் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூராவுடைய நாளை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். இந்த சிறப்பான நாட்களில் நன்மைகளை செய்வதன் மூலமாக, அமல்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த நேரத்தில் யூதர்கள் அந்த நாளில் நோன்பு வைக்கிறார்கள். நோன்பு வைத்ததை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இது என்ன நாள்? எதற்காக நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் அஸீம் அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ பர்ரத ஃபிரௌன வ கௌமஹு, இன் மஹத்தான ஒரு நாள். இந்த நாளில்தான் அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் பாதுகாத்தான். ஃபிரௌன் என்ற கொடுங்கோலன், மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் இந்த நாளில்தான் அல்லாஹ் அழித்தான். சத்தியம் வென்ற நாள், அசத்தியம் அழிந்த நாள், நியாயம் வென்ற நாள், அநியாயம் அழிந்த நாள் இந்த ஆசூராவுடைய நாள். அவர்கள் இந்த நாளில் நோன்பு வைத்தார்கள். அல்லாஹ் தந்த இந்த நியமத்திற்காக வேண்டி, அல்லாஹ் பாதுகாத்த இந்த நாளைக்கு நாளை நன்றி சொல்வதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். நாங்களும் அதே நன்றிக்காக நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பதில் சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வநஹ்னு அஹக்கு வஅவுலா பிமூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள், மிக தகுதி வாய்ந்தவர்கள் நாங்களாகத்தான் இருக்கிறோம். எனவே நாங்களும் அந்த நாளில் நோன்பு வைப்போம் என்று ஆஷூராவுடைய நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். சஹாபாக்களுக்கு நோன்பு வைக்கும்படி கட்டளையிட்டார்கள். வரக்கூடிய நாளைக்கும் நாளை மறுநாள் பிறை 9-10 நோன்பு வைப்பது சுன்னத்து. எந்த அளவுக்கு இதற்கு நன்மை இருக்கிறது? இந்த நாளில் நோன்பு வைப்பதனுடைய நன்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சௌமு யௌமி ஆஷூரா அஹ்தஸிமு அலல்லாஹ் அன் யுகஃபிர தனக்கல்லதி கப்லஹு, ஆஷூராவுடைய நாளில் நோன்பு வைக்கிறது அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன், இந்த முந்திய ஒரு வருடங்களுடைய பாவங்கள் இந்த ஒரு நோன்பினால் மன்னிக்கப்பட்டுவிடும். முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை இந்த ஒரு நோன்பை கொண்டு அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நோன்பு வைப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யூதர்கள் கண்ணியப்படுத்தும் நாளாகிவிட்டதே. யூதர்கள் அல்லவா இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்கள். நீங்கள் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா விஷயத்திலும் நீங்கள் முரண்படுங்கள் என்பதாக எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர்களே. இந்த நாளில் அவர்கள் நோன்பு வைப்பதை போன்று நாங்களும் நோன்பு வைத்தால் அவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறதாக ஆகிவிடாதா? அவர்களை போன்று நாங்களும் ஆகிவிட்டோமே, அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் அல்லவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஇன் ஃபதீது இலா காபிலின் லஹஸூமன் தாசிஹ, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால், அடுத்த வருடம் நான் தயாரோடு இருந்தால், 9வது நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூமு யௌமன் கப்ரஹு வ யௌமன் அவ் யௌமன் பஅதஹு. இந்த ஆசூராவுடைய நாள்ல பத்தாவது நாள்ல நோன்பு வைப்பதோட ஒரு நாள் முந்தி நோன்பு வையுங்கள், அல்லது ஒரு நாள் பிந்தி நோன்பு வையுங்கள், 9:10 நோன்பு வையுங்கள், அல்லது 10:11 நோன்பு வையுங்கள். காலிபுல் யஹூத அவர்களுடைய செயலுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல் செய்வதை கூட நமக்கு அழகான வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வேதக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய எவர்களை இன்றைக்கு நாம் நாகரிகவாதிகள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ, நாகரிகம் தெரிந்தவர்கள் என்று நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் அவர்களை பின்பற்றுவதற்கு சிலர் தயாராகிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய விஷயத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். உங்களுடைய மார்க்கத்தை, உங்களுடைய கலாச்சாரத்தை, உங்களுடைய இஸ்லாமிய ஒழுக்கத்தின் விழுமியங்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தீனின் வெற்றி, இந்த மார்க்கத்தின் வெற்றி, இந்த முஸ்லிம்களுடைய வெற்றி எதிலே இருக்கிறது? அவர்களுக்கு மாற்றம் செய்வதிலே இருக்கிறது, நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி பிடிப்பதிலே இருக்கிறது. எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் ஒரு முஸ்லிமிடமிருந்து இஸ்லாம் வெளிப்பட வேண்டும். இஸ்லாத்தின் கலாச்சாரத்தை, அவனுடைய நடைமுறை பாவனைகளை, அவனுடைய குடும்ப வாழ்க்கையில, அவனுடைய வணக்க வழிபாடுகளில் இஸ்லாம் காட்டி தந்த முறையின் பிரகாரம் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் தான் வெற்றி இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் முஸ்லிமாக இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். கேடுகட்ட ஒழுக்கமற்ற கலாச்சாரங்கள், மேற்கத்திய கலாச்சாரங்கள் நம்மை விட்டு தூக்கி வீசப்பட வேண்டும், நம் குடும்பத்தை விட்டு தூக்கி வீசப்பட வேண்டும். ஒழுக்கமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, கற்புடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நம்மிடத்திலே வர வேண்டும். இதுதான் நம்முடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே எத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். குடும்ப ரீதியில ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பத்திலே எத்தனை பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இதனுடைய ஆணி வேற பார்த்தோம் என்று சொன்னால், அடிப்படையை பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய வாழ்க்கை சரியான முறையில் வாழப்படாததால் தான் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறான். எம்முடைய குடும்பத்திலே உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை கொண்டு வருவோம். வணக்க வழிபாடுகளை பேருதலாக செய்யக்கூடிய குடும்பத்தை நாம் உருவாக்குவோம். எம்முடைய குடும்பத்தை ஒழுக்கமான குடும்பமாக நாம் உருவாக்குவோம். எம் வாலிபர்களை ஒழுக்க சீலர்களாக நாம் மாற்றி காட்டுவோம். நிச்சயமாக இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக, ஒரு மிகப்பெரிய நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க வந்தவர்களாக நாம் இருப்போம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உலகத்தில் அல்லாஹ் கண்ணியத்தை தருவான். நாம் நம்முடைய இஸ்லாத்தை பற்றி பிடித்து நடந்தோம் என்று சொன்னார். அல்லாஹுவை நம்பி அருளை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சரியான முறையிலே நாம் பின்பற்றி கடைபிடித்து நடந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியத்தை தருவான், உலக வாழ்க்கையிலே நிம்மதியை தருவான். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, மனமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? குர்ஆன் சொன்னது, மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன் ஃபலநுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யார் ஆணோ பெண்ணோ நல்ல அமல் செய்யக்கூடியவர், இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றக்கூடியவன், அவன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பல முறையை எண்ணப்பும் ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை அவரை நாம் வாழச் செய்வோம். உலகத்தில் நிம்மதியாக வாழ்வார், சந்தோஷமாக வாழ்வார். வலநஜ்தி எண்ணவும் அஜிரமும் வி அஹ்சனி மா கானூ யஃமலூன், உலகத்தில் அவர்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு சிறந்த பகரத்தை நாம் அவர்களுக்கு வழங்குவோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த நேரத்திலே இந்த செய்தியின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் கூடுதலாக ஒரு நோன்பை நான் பிடிப்பேன் என்று சொன்னார்களே, எதற்காக சொன்னார்கள்? நாம் எந்த விதத்திலும் அவர்களை பின்பற்ற கூடாது, பின்பற்றுகிறோம் என்ற எண்ணம் கூட ஏற்பட்டுவிடக் கூடாது. அதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி காட்டினார்கள். இதுவெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்புணையாக இருக்கிறது. இஸ்லாத்தின் வெற்றி எங்கே இருக்கிறது? இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதிலே இருக்கிறது. இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை மூன்று தூண்களின் மீது, மூன்று அடிப்படையின் மீது அமைந்திருக்கிறது. இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை, நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம் முதலாவது எளிமையின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அனைத்து செயல்களும் எளிமையின் மீது, ஆடம்பரம் அல்ல, பெருமை அல்ல, படோடாபம் அல்ல, எளிமையின் மீதுதான் இஸ்லாத்தின் கலாச்சாரம் அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எளிமையான வாழ்க்கை. சஹாபாக்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? எளிமையான வாழ்க்கை. எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? எளிமையான வாழ்க்கையில் கூட உயர்ந்த வாழ்வை வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரத்தினுடைய முதலாவது அடிப்படை. இது நம்மிடத்திலே வர வேண்டும். நம் வாழ்க்கையிலும் இந்த உலகத்தின் மீது பற்றற்ற தன்மை, உலக வஸ்துக்களின் மீது பற்றற்ற தன்மை ஏற்பட வேண்டும். அல்லாஹ் உலகத்தை தந்திருக்கிறான், நேமத்தை தந்திருக்கிறான், அனுபவிக்கும் அனுமதியை தந்திருக்கிறான். அல்லாஹ் அதை ஹராமாக்கவில்லை, அனுபவிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் உள்ளத்தால் உலகத்தின் மோகம் உள்ளவர்களாக ஆகிவிடக் கூடாது. உள்ளத்தால் இந்த உலகின் மீது ஆசை உள்ளவர்களாக ஆகிவிடக் கூடாது. நமது உள்ளமெல்லாம் நிறைந்திருக்க வேண்டியது மறுமையை பற்றிய சிந்தனை, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை. இது முஸ்லிம்களிடத்தில் முதலாவது இருக்க வேண்டிய விஷயம். இதற்கு மாற்றமாக மேற்கத்திய கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் ஆடம்பர பிரியம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்கலாம். இரண்டாவது அடிப்படை இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய இரண்டாவது அடிப்படை அர்ப்பணிப்பு தன்மை. சுயநலம் இல்லாமல் அர்ப்பணிப்பு தன்மையுடன் நம்முடைய வாழ்க்கையை இருக்க வேண்டும். நாம் வாழ்வது எமக்காக வேண்டி மட்டுமல்ல, என் மனைவிக்காக வேண்டி மட்டுமல்ல, என் குடும்பத்துக்காக மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, என் வாழ்க்கை என் சமுதாயத்திற்காக, என் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினருக்காக நான் வாழ்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சுயநலம் வரக்கூடாது. சஹாபாக்களிடத்தில் இருந்தது இந்த உம்மத்துக்காக வாழ்ந்து காட்டினார்கள், இந்த தீனுக்காக வாழ்ந்து காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இந்த தீனுடைய கலாச்சாரத்தினுடைய இரண்டாவது விஷயம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு தன்மை. இதற்கு மாற்றமான ஒரு கலாச்சாரம் தான் சுயநலம். நான் வாழ வேண்டும், என் குடும்பம் வாழ வேண்டும், என் நாடு மட்டும்தான் சிறந்திருக்க வேண்டும், மற்றவர்கள் யாரும் தலையூக்கி விடக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறதே, இது இஸ்லாத்திற்கு மாற்றமான மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய எண்ணம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது அடிப்படை எம்மிடத்தில் இருக்க வேண்டியது ஐப்பத் என்று சொல்லப்படக்கூடிய, வெட்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒழுக்கம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நேரத்திலும் ஒழுக்கமுடையவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஹயா அவர் ஈமான குரனா ஜமீஆ. ஈமானும் வெட்கமும் இருக்கிறதே, அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. இதா ரூபியா அஹதுஹுமா ரூபியல் ஆஹர், ரெண்டில் ஒன்று போய்விட்டால் மற்றதும் தானாக போய்விடும். ஈமான் இல்லை என்றால் வெட்கமில்லாமல் வாழ்வார்கள். ஒரு மூமின் வெட்கமில்லாமல் வாழ்ந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவனிடத்திலிருந்து ஈமான் பறிக்கப்பட்டுவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் வாழ்க்கையில் வெட்கம் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒழுக்கமிக்க வாழ்க்கையாக, வெட்கமுள்ள வாழ்க்கையாக நம்மையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும், நம் குடும்பத்தாரையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி பிடிப்பதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. மேற்கத்திய கலாச்சாரத்தை விட்டு முழுக்க முழுக்க நம்மை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என் இளவல்களை, என் குடும்பத்தினரை, என் பெண்களை விட்டும், என் பெண்களை அதை விட்டும் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த ஆசூராவுடைய சம்பவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு படிப்பினையையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள், அஃபலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். ரமலானுக்கு பிறகு நோன்பு வைக்கிறதுல சிறந்த மாதம், மிக பொருத்தமான மாதம் எந்த மாதம் என்று சொன்னால் முஹர்ரம். அல்லாஹ்வுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முஹர்ரம் மாதத்திலே நபிலான நோன்பு வைக்கப்படுவதற்கு அல்லாஹுக்கு மிக விருப்பமான மாதம் இந்த முஹர்ரம் மாதம். முடிந்த அளவிற்கு நபிலான நோன்பு வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். மிக மிக விசேஷமாக வரக்கூடிய நாளையும் மறுநாளும் பிறை 9, 10 இரண்டு நாட்கள் நோன்பு வைப்பதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்குரிய காரணமாக அல்லாஹ் இந்த நோன்பை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த முஹர்ரமுடைய மாதம் சிறப்புமிக்க மாதம், கண்ணியத்துடைய மாதம், கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். இது சுத்தகரமான மாதம் அல்ல, இது பீடையான மாதம் அல்ல. சிலர் நினைத்துக் கொண்டிருப்பதைப் போன்று இந்த மாதத்தில் நடந்த துரதிருஷ்டவசமான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய குலக் கொழுந்து ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நாளிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். எதற்காக வேண்டி? சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக. சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக அசத்தியத்திற்கு எதிராக அவர்கள் வெகுண்டெழுந்ததின் காரணமாக அநியாயமான முறையிலே, நயவஞ்சகமான முறையிலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து அது. அவர்கள் செய்த அந்த தியாகம் இருக்கிறது, தியாகத்தினால் வரைக்கும் பேசப்படும் அவர்களுடைய இந்த தியாகத்திற்கு பிறகு தீனுக்கு பெரிய எழுச்சி அல்லாஹ் உண்டாக்கினான். இந்த தீன் எழுச்சி அடைவது இது போன்ற தியாகங்களை கொண்டுதான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அவர்களின் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களும் தீனுக்காக வேண்டி செய்த இந்த தியாகம் இந்த தீனை வளர்ப்பதற்கு உரமாக வித்தித்த காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய ஷஹாதத் ஏற்பட்ட ஒரு துரதிஷ்டவசமான நாள் என்று சொல்லப்பட்டாலும் இது துக்க நாள் அல்ல, இது துக்க நாள் அல்ல, துக்கம் அனுஷ்டிக்கப்படும் நாள் அல்ல. இவர்கள் நம்முடைய உண்மையான கொள்கைக்கு மாற்றமான சஹாபாக்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், சஹாபாக்களை ஏற்கக்கூடியவர்கள், இவர்கள் தங்களை தனி ஒரு பிரிவு என்று ஷியா என்று பெயர் வைத்துக் கொண்டு பிரித்துக் கொண்டார்களோ அவர்கள்தான் இந்த நாளை, இந்த கண்ணியமிக்க நாளை துக்க நாளாக அவர்கள் அனுஷ்டித்து அதில் இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு புறம்பான இஸ்லாத்திற்கு சம்பந்தமே இல்லாத பல அனாச்சாரங்களை செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்கும் இந்த அனாச்சாரங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த கண்ணியமான நாளை நமக்கு தந்திருக்கிறான், இந்த நாளிலே நோன்பு வைக்க வேண்டும். இந்த நாள் தரக்கூடிய படிப்பினையை, இந்த மாதம் தரக்கூடிய படிப்பினையை, ஹிஜ்ரா தரக்கூடிய படிப்பினையை நாம் அடைந்து கொண்டு நம் வாழ்க்கையை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவர்களாக. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் கணிந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது, எதை நோக்கி நான் செல்கிறேன், என் இலட்சியத்தை அடைந்து விட்டேனா, என் இலக்கு என்ன, ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டும். நான் என் ரப்பை நெருங்கி இருக்கிறேனா, என் பாவங்களுக்கு நான் மன்னிப்பை தேடிவிட்டேனா, நான் மரணத்திற்கு பிறகு மண்ணறைக்கு சென்றால் என்ன கேள்வி கேட்கப்படுமோ அந்த கேள்விக்குரிய பதில் என்னிடத்தில் இருக்கிறதா, இந்த சிந்தனை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அமல்களிலே அதிக ஆர்வமுடையவர்களாக, தீனுக்காக, மார்க்கத்திற்காக சுயநலம் சுயநலம் இல்லாமல் அர்ப்பணிப்பு தன்மையுடன் வாழக்கூடியவர்களாக, இஸ்லாமிய கலாச்சாரத்தை, இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய ஒழுக்கத்தை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதில்தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது. வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் விட்டுவானாக. இஸ்லாத்தின் மீது பற்றுதலையும் பாசத்தையும் தந்தருவானாக. மேற்கத்திய கேடுகட்ட கலாச்சாரத்தின் மீது வெறுப்பையும் அதன் மீது கோபத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. நம் வாலிபர்களையும் பெண்களையும் பாதுகாப்பானாக. பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் வந்த அல்லாஹ் ஆக்கியருவானாக. முஸ்லிம்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் நிம்மதியையும் கண்ணியத்தையும் வல்ல அல்லாஹ் தஆலா தந்தருவானாக.
For more lectures, visit slhub.com.